அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சையோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களை நேசிக்கிற, எங்கள் வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலேயும் உண்மையுள்ளவராய் இருக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், ராஜாவுமே ஸ்தோத்திரிக்கிறோம். காலையிலேயே ஆயத்தமாகி உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இணைந்து நாங்களுமை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றுவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர், எங்களை பராமரித்தீர். நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பலனுக்காக, கொடுத்த அறிவிற்காக, ஞானத்திற்காக, விவேகத்திற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நான்காவது வாரத்திலேயும் உம்முடைய கிருபையினாலே நாங்கள் காலடி எடுத்து வைக்க கர்த்தர் உதவி செய்தீரப்பா. எங்கள் ஜபங்களுக்கு கடந்த நாட்களிலே நீர் கொடுத்த பதில்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்றுவரே, வெற்றியை நாடி தேடி வந்த எங்களுக்கு நீர் தந்த வெற்றிக்காக, விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்றுவரே, எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கேள்விக்குறிகளுக்கு தகுந்த நேரத்திலே உம்முடைய வேத வசனங்களின் அடிப்படையிலே நீர் தந்த பதில்களுக்காக உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் மருத்துவ பணியிலே ஈடுபட்டிருக்கிற அருமையான டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, டெக்னீஷியன்ஸ்க்காக, உதவியாளர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். அன்றுவரே, உம்முடைய ஊழியத்தின் தொடர் ஊழியத்தை செய்கிற இந்த உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய தூய ஆவியானவரின் நிறைவையும், உண்மையான மனதுருக்கத்தையும், கரிசனையையும், அன்பையும், பரிவையும் கொடுத்து அவர்கள் கரங்களை கர்த்தர் பிடித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் மூலமாய் சிகிச்சை பெற்றுக் கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அன்றுவரே, இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக வைத்தியர்கள் உண்டு ஐயா. அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் வியாதிகளை இனம் கண்டுகொள்ளக்கூடிய விசேஷித்த வரத்தை கர்த்தர் பரத்திலிருந்து அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எனவும் எங்கள் தேச தலைவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல சுகத்தை தாரும், பலனை தாரும், ஞானத்தை தாரும், நீதி நேர்மையை குறித்த கருத்துள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும், தேவையான தைரியத்தை தாரும் ஐயா, உண்மையை தாரும். அவர்கள் குடும்பங்களுக்கு தேவையான பாதுகாவலை கட்டளையிட்டாலும் அவர்கள் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு கர்த்தர் எனக்கு தந்த பொறுப்பு, கடவுள் எனக்கு தந்த பணி என்ற எண்ணத்தோடு அவர்களை செயல்பட உந்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். இன்னமும் வேலை நிமித்தமாக பிரிந்திருக்கும் குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஏற்ற நேரத்திலே ஒரே இடத்திலே குடும்பமாய் தங்கியிருந்து பணி செய்யக்கூடிய கிருபைகளை கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். யார் விட்டுக் கொடுப்பது என்பதை குறித்த சரியான தீர்மானத்தை எடுக்க ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இன்னமும் தங்களுக்கு மிக முக்கியமானவற்றை இழந்து நிற்கிற அருமையானவர்கள் உண்டு ஐயா, தேடிக்கொண்டிருப்பவர்கள் உண்டு. கர்த்தர் தாமே அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் இழந்து போன காரியங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இன்னமும் வீடுகள், பள்ளிகள், தொழிற்சாலைகளை கட்டிக்கொண்டிருக்கிற எங்களுடைய நேயர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளை நீர் சந்தித்தரலும். பணியாளர்கள் உண்மையும் உத்தமமாய் அந்த பணியை நிறைவேற்றி அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக சிறந்த முறையிலே காரியங்கள் நிறைவடைய கர்த்தர் தாமே உதவி செய்யும், கிருபை செய்தரலும். இந்த நேரத்திலேயும் வட இந்தியாவிலே பணி செய்கிற எல்லா அருமையான ஊழியக்கார சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் எல்லா விதமான தீமைகளுக்கும், தீமையானுடைய கண்களுக்கும் கைகளுக்கும் நீர் விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். சரீரத்திலே நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும். எல்லா அந்தகார சக்திகளின் போராட்டங்களுக்கும் கர்த்தர் விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இவர்கள் மூலமாய் யார் யார் உமை அறிந்து கொண்டார்களோ அவர்களும் உமக்குள்ளே திடப்படுத்தப்பட்டவர்களாக, வல்லமை உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் தாமே உதவி செய்தலும், கிருபை செய்தலும். எனவும் வயோதிப்பத்திலே வரும் வியாதிகளினாலே மன சோர்போடு இருக்கிற பெரியவர்கள் உண்டையா, நீரே அவர்களுக்கு இறங்கி அவர்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் இந்த மாதத்திலே தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த ஒவ்வொருவரோடு சேர்ந்து உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். அவர்கள் இழந்த குடும்பத்தின் உறுப்பினர்களுக்கு ஏற்ற விதமாய் கர்த்தர் காரியங்களை ஒழுங்குபடுத்தி அந்த இழப்பை கர்த்தர் ஈடுகட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய அன்பை நீர் பொழிந்தரலும், உம்முடைய வழிநடத்தலை நீர் தாரும், உம்முடைய பாதுகாவலை நீர் கொடுத்தரலும். யார் யாருக்கு என்ன நன்மைகள், இரக்கங்கள், கிருபைகள் தேவையோ அதை கர்த்தர் கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றும் இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு சகோதரனோடு, சகோதரியோடு, அருமையான பெரியவர்களோடு, சிறு பிள்ளைகளோடு இணைந்து நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே நீர் இம்மட்டும் பாராட்டின இரக்கங்கள், கிருபைகள் ஒவ்வொன்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிற புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாயிருக்கட்டும், விசுவாசத்தில் வளரும் ஆண்டாயிருக்கட்டும், சுகத்திலே தேரும் ஆண்டாயிருக்கட்டும், சந்தோஷத்திலே வளரும் ஆண்டாயிருக்கட்டும். அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமானவர்களாய் விளங்க கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை இன்றைக்கும் நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு இரட்சகரின் வல்லமிழ நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வைக்கப்பட்டிருந்த முக்கியமான பொருளான உடன்படிக்கை பெட்டியை குறித்தும் கிருபாசனத்தை குறித்தும் சிந்தித்தோம். இன்று பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே இருக்கிற பொருட்களை குறித்து சிந்திக்கப் போகிறோம். இங்கே மூன்று பொருட்கள் இருந்தது. முதலாவதாக பொன் குத்து விளக்கு, இரண்டாவதாக சித்தி மரத்தினாலே செய்யப்பட்ட ஒரு மேஜை, மூன்றாவதாக பொற்பீடம். பரிசுத்த ஸ்தலத்தின் உள்ளேதான் தொழுகையின் இடம் இருந்தது. பொன் குத்து விளக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்கு காட்டுகிறது. சமூகத்து அப்பம் வைக்கும் மேஜையும் ஜீவ அப்பமாகிய அவரை நமக்கு நினைப்பூட்டுகிறது. தூப வர்க்கத்திற்கான பொற்பீடம் ஜபத்தை குறித்து பேசுகிறது. இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாமும் பிதாவாகிய தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே ஜபிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த மேஜையிலே 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும். இந்த அப்பங்களானது எப்படி அடுக்கி வைக்கப்பட வேண்டும் என்று பலர் கூறுவார்கள். ஆனால் முக்கியமானது இந்த 12 அப்பங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தை குறித்து பேசுகிறதாயிருக்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் தேவன் எல்லாரையும் சமமாகவே கருதுகிறார். சரி, இப்பொழுது யாத்ராமும் 25 அதிகாரம் 23 வசனத்தை பாருங்கள்.
சீத்தி மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக. அது 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1.5 முழ உயரமுமாய் இருக்க கடவது.
கவனித்தீர்களா? அகலத்தைப் போல 2 மடங்கு நீளமானது அந்த மேஜை. மேஜையின் உயரமும் உடன்படிக்கை பெட்டியின் உயரமும் ஒன்று போலவே இருந்தது. வசனம் 24 பாருங்கள்.
அதை பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனையை உண்டாக்கி.
அந்த மேஜையிலே சுற்றிலும் பொன்னாலான விளிம்பு செய்யப்பட வேண்டும். இது அப்பங்கள் மேஜையிலிருந்து விழுந்து போகாவண்ணம் காக்கிறதாயிருக்கிறது. வசனங்கள் 25-26 பாருங்கள்.
சுற்றிலும் அதற்கு 4 விரற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன்னினால் திறனையையும் உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை பண்ணி அவைகளை அதன் 4 கால்களுக்கு இருக்கும் 4 மூலைகளிலும் தைக்க கடவாய்.
இங்கேயும் மீண்டுமாக 4 பொன் வளையங்களை பண்ணி 4 கால்களிலிருக்கும் மூலைகளிலேயும் பொருத்த வேண்டும். இது எதற்காக என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பிரயாணப்படும் பொழுது இதிலே பாய்ச்சப்படும் கம்புகளை கொண்டு தோள்களிலே அதை அவர்கள் தூக்கிச் செல்ல வசதியானதாயிருக்கும். ஆசாரியர்களுடைய தோள்களிலே இது சுமக்கப்பட்டது. வசனங்கள் 29-30.
அதற்குரிய தட்டுகளையும் தூபகரண்டிகளையும் கிண்ணங்களையும் பானபலி கரகங்களையும் பண்ணக்கடவாய். அவைகளை பசும் பொன்னினால் பண்ணக்கடவாய். மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய்.
அப்பம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருக்கிறது. எனவேதான் இந்த மேஜையும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் ஒரு அடையாளம் என்று பார்த்தோம். மட்டுமல்ல, இந்த மேஜையானது அநேக காரியங்களை குறித்து நமக்கு சொல்கிறது. அது எத்தன்மை வாய்ந்தது என்பதை குறித்தும், தேவன் நமக்கு கொடுக்கிறவர் என்பதை குறித்தும், ரட்சிப்பை குறித்தும் அது பேசுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபொழுது ஒரு ஓமையை சொன்னார். இதை குறித்து மத்தேயு 22 அதிகாரம் 1-14 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஒரு ராஜாவின் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அழைக்கப்பட்ட விருந்தாளிகள் வர மறுத்துவிட்டார்கள். இது அழைப்பு கொடுத்த அரசனுக்கு கோபத்தை மூட்டியது. அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை புறக்கணித்தாலும் அவர் பெருவழிகளிலும் பாதைகளிலும் இருந்த மக்களுக்கு அழைப்பை கொடுத்தார். அவர்கள் வந்து விருந்து சாலையை நிரப்பினார்கள். அருமையானவர்களே, அதேபோலத்தான் இன்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்படுகிற ரட்சிப்பானது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் சொந்தம் என்பதனாலே எல்லாரை நோக்கியும் இந்த அழைப்பு செல்கிறது. மட்டுமல்ல, இந்த மேஜை நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு மேஜையாயிருக்கிறது. தேவன் நம்மை படைத்தவர். எல்லா மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உணவு கொடுக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணவை உட்கொள்கிறீர்கள். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உலகத்திலே எத்தனை பேர் தேவன் தங்களுக்கு உணவு அளிக்கிறார் என்ற உண்மையை அறிந்து அவருக்கு நன்றி செலுத்தியிருக்கிறார்கள்? ஆம், அவரே நம்முடைய அனுதன தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். மூன்றாவதாக, இந்த மேஜை இயேசு கிறிஸ்துவின் இராப்போஜனத்தையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அவருடைய மரணத்துக்கு முன்னான இரவிலே அதை அவர் ஏற்படுத்தினார். இது விசுவாசிகளுக்கான ஒரு மேஜை. இந்த சமூகத்து அப்ப மேஜையானது விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய பலனையும் சத்துவத்தையும் தருகிற கிறிஸ்துவை நமக்கு நினைப்பூட்டுகிறதாயிருக்கிறது. இந்த மேஜையானது 2 முழ நீளம், 1 முழ அகலம், 1.5 முழ உயரமாயிருந்தது. இது சித்தி மரத்தினாலே செய்யப்பட்டு தங்க தகடுகளாலே மூடப்பட்டிருந்தது. இந்த சித்தி மரம் எளிதிலே அழிக்கப்பட முடியாதது. இது இயேசு கிறிஸ்து மனிதனானதை சுட்டிக்காட்டுகிறது. மரமானது இந்த உலகத்திலே இருந்து உண்டான ஒன்று. இது எந்த ரசாயன மாற்றத்திற்கும் உட்படாத ஒரு மரம். அதேபோல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் இந்த பூமியிலே உண்டான அடிப்படை தாதுக்களை கொண்டதாய் கன்னியின் வயிற்றிலே உருவானது. பொன்னானது அவருடைய தெய்வீகத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் பொன்னானது இந்த உலகத்திலே உண்டாக்கப்படுகிறதில்லை. அது பூமியிலிருந்து வேறுபட்டது. அது அழியாத விலை பெற்றது. அவர் தெய்வீகத்திலே உலக பிரகாரமான மதிப்பு பெற்றவர் அல்ல. அவர் தேவனாயிருந்தார். அவர் மகிமையிலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். அந்த மேஜையிலே 12 அப்பங்கள் வைக்கப்பட்டன. இந்த சமூகத்து அப்பங்களும் மேஜையும் ஒன்றாகவே சொல்லப்படுகிறது. நாமும் கர்த்தருடைய மேஜை என்றுதான் இன்று கூறுகிறோம். நாம் மேஜையை உட்கொள்கிறதில்லை, மேஜையிலே உள்ள உணவை குறித்து நாம் சொல்லுகிறோம். அருமையானவர்களே, ஒவ்வொரு ஓய்வு நாளன்றும் இந்த அப்பங்களானது புதிது புதிதாக வைக்கப்படுகிறது. இந்த மேஜையிலிருந்து எடுக்கப்பட்ட அப்பங்கள் திராட்சை ரசத்தோடு கூட பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரிய குடும்பத்தினராலேயே உட்கொள்ளப்படுகிறது. மன்னாவும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. இந்த மேஜையும் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறது என்று பார்த்தோம். என்றாலும் இரண்டும் ஒரே விதமாக அதை குறித்து சொல்லவில்லை. மன்னா கிறிஸ்துவை ஜீவனை கொடுப்பவராக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து இவ்வாறு சொல்லியிருக்கிறார். யோவான் 6 அதிகாரம் 32 வசனத்தை பார்ப்போம் என்றால், வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சிறிது நேரத்திற்கு பிறகு இயேசு கிறிஸ்து மீண்டும் வாங்க சொல்லும்பொழுது யோவான் 6:35 ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று சொன்னார். கவனித்தீர்களா? இப்பொழுது இந்த சமூகத்து அப்பமானது கிறிஸ்துவை ஜீவனை தொடர்ந்து தாங்குகிறவராகவும் நமக்கு காட்டுகிறது. நித்திய ஜீவன் ஒரு வெகுமதிதான். மன்னாவும் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்ததே. மன்னாவை ஏற்றுக்கொள்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். என்றாலும் இந்த நித்திய ஜீவனுக்கும் தேவையான பலத்தையும் வளருவதற்கு தேவையான உதவியையும் கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷித்த உணவு தேவையானதாயிருக்கிறது. இந்த சமூக தப்பங்கள் மன்னாவாகிய ஜீவனை பெற்றுக் கொண்டவர்களுக்கு கொடுக்கப்படும் விசேஷித்த உணவாக சித்தரிக்கப்படுகிறது. மற்றும் ஒரு உதாரணத்திலேயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கலாம். அவரே அதை குறித்தும் சொல்லியிருக்கிறார். சமூக தப்பம் தானியத்தினாலே செய்யப்பட்டது, அது இடிக்கப்பட்டது, அது புளிப்பில்லாதது, அது அப்பமாக செய்யப்பட்டு அடுப்பிலே வைக்கப்பட்டது. லேவியராமும் 24:5 பாருங்கள். அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 1/2 மாவினால் செய்யப்பட வேண்டும். இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுகளின் வழியாக கடந்து சென்றார். அவர் அறைக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். மட்டுமல்ல, யோவான் 12:27 அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையின் நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். தொடர்ந்து யோவான் 12:31-32 நாம் பார்க்க வேண்டும். நியாய தீர்ப்பின் அக்கினிக்குள்ளேயும் அவர் பாடுபட்டதை சொல்கிறார். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். அருமையானுள்ளே, இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து வரும்பொழுது புதிய ஒரு ஜீவனோடு வந்தார். அவருடைய ஆத்மா எந்த விதத்திலேயும் கரைப்படவில்லை. இப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்தவராய் ஜீவிக்கிறார். அவர் விசுவாசிகளை நித்திய ஜீவன் வரை தாங்கும் பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஜீவிக்கிற கிறிஸ்துவிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உட்கொள்ள வேண்டும். பிதாவின் வலது பார்சத்திலே வாழ்கிற இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடையவனாய் மனிதன் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நானே ஜீவாப்பமாயிருக்கிறேன் என்றார். அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் எப்படிப்பட்ட காரியங்களை உட்கொள்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே நாம் இருப்போம். இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் கிறிஸ்துவிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய சத்துவங்களை பெற்றுக் கொள்கிறதில்லை. அவரை நாம் உட்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் நாம் வளர முடியும். 2 Cor 5:16 பவுல் சொல்லும்பொழுது, இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஆம் அருமையானவர்களே, இனி நாம் மாம்சத்தின்படி கிறிஸ்துவை அறியப் போகிறதில்லை. இன்று அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை உட்கொள்ள வேண்டும். அவரை பார்த்து, அவர்களை சார்ந்து, அவருக்குள்ளே நாம் அனுதினமும் வளர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்கிறதா? என்றோ ஒரு நாள் பாவ மன்னிப்பு பெற்றுவிட்டேன் என்ற நிம்மதியிலே வாழ்கிறீர்களா? தேவன் நம்மை கிறிஸ்துவை போல மாற்ற வாஞ்சிக்கிறார். அப்படியென்றால் அனுதினமும் இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடையவர்களாக அவரிலே பலனை பெற்று வாழ்கிறவர்களாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, யாத்ராமும் 25:31 பொன் குத்துவிளக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். கவுனியுங்கள், யாத்ராமும் 25:31-33.
பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும், குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் 1 பழமும் 1 பூவும் இருப்பதாக. குத்துவிளக்கிலிருந்து புறப்படும் ஆறு கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும்.
தொடர்ந்து வரும் வசனங்களிலே 39 வசனம் வரை இந்த விளக்கானது எப்படி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, வசனம் 40 என்ன சொல்கிறது?
மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு.
ஆசரிப்பு கூடாரத்திலே காணப்படுகிற பொருட்களிலேயே இந்த குத்து விளக்குதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மிக பரிபூர்ணமாக பிரதிபலிக்கிறது என்று சொல்லலாம். இது முழுவதும் பொன்னினாலே செய்யப்பட்டது. இது அவருடைய தெய்வீகத்தை குறிக்கிறது. அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறாரோ அப்படிப்பட்டவராகவே காட்டுகிறது. அவரை தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன? வெளிச்சத்திலே நடக்கும்பொழுது நாம் அவரை தொழுது கொள்கிறோம். இது நாம் கண்டுகொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சத்தியமாயிருக்கிறது. நாம் தேவனை தொழுது கொள்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துவிலே நாம் புசிக்க வேண்டும் என்று சிந்தித்தோம். நீங்கள் ஒரு ஆலயத்திற்கு போகிறீர்கள். அங்கே வெறுமனே நீங்கள் உற்சாகப்படுத்தப்படுவீர்கள் என்றால், ஒரு புஸ்தகத்தை குறித்த விளக்குரையை மட்டும் கேட்பீர்கள் என்றால், அல்லது ஒரு பட்டிமன்றத்தை மட்டும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், அல்லது உங்களுடைய பட்டணத்தை எப்படி சிறந்ததாக்கலாம் என்பதை மட்டும் கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால், உண்மையாகவே தேவனை ஆராதிக்கும் ஒரு ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெறவில்லை. நீங்கள் ஒரு கூட்டத்திலே பங்கு பெறுகிறீர்கள். சமூகத்து அப்ப மேஜையாயிருக்கிற அவரிலே நீங்கள் புசிப்பீர்கள் என்றால், அப்பொழுதுதான் அவரை நீங்கள் உண்மையாக தொழுது கொள்கிறீர்கள். இப்பொழுது நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமென்றால் நாம் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவே ஒளியாயிருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள குத்து விளக்கு அவரையே அடையாளப்படுத்துகிறது. இயற்கையான வெளிச்சம் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் கூடாரத்திற்கு வெளியே செல்ல வேண்டும். இந்த குத்து விளக்கு வெளிச்சத்திலே நீங்கள் நடக்க வேண்டுமென்றால் கூடாரத்திற்குள்ளே நீங்கள் வர வேண்டும். யோவான் 9:9 வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு சொல்லும்பொழுது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு பலர் வார்த்தைகளினாலே மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதை நீங்கள் கேட்டிருக்கலாம். அநேக தத்துவங்களினாலேயோ மாயையான வார்த்தைகளினாலேயோ நாம் ஏமாற்றப்படலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசேயருக்கு எழுதும்பொழுது 2:8 வசனத்தில் என்ன சொல்கிறார்? லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல என்று சொல்கிறார். அந்த விளக்குத்தண்டானது முழுமையாக தங்கத்தினாலான ஒன்றாயிருக்கிறது. அது அடித்து செய்யப்பட்டது. மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இரண்டு பக்கங்களும் 3-3 கிளைகளாக செல்கிறதாயிருக்கிறது. அதிலே பூவும் கனியும் காணப்படுகிறதாயிருக்கிறது. அதன் மேல் முனையிலே திறந்த ஒரு பூவை போல அந்த அகல் இருக்கிறது. அங்கேதான் எண்ணெய் ஊற்றப்பட்டு விளக்கு ஏற்றப்படுகிறது. இந்த வாதுமை பூவானது பார்ப்பதற்கு மரம் போல இருந்தாலும் அதுவும் பொன்னினாலேயே செய்யப்பட்டிருந்தது. இது ஆரோனின் துளிர்த்த கோலை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆரோனுடைய ஆசாரிய பணியானது கேள்விக்குறியான சமயத்திலே அந்த வாதுமை மரத்துண்டானது துளிர்த்து அவனுடைய ஆசாரிய பணியின் உரிமையை உறுதிப்படுத்தியது. அந்த வாதுமை கட்டையானது ஒரு மரித்து போன ஒரு துண்டாயிருந்தாலும் அது ஜீவன் பெற்று கனி கொடுக்கிறதாக மாறியது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அவருடைய மரணத்தின் பின்னால் உயிர்த்தெழுந்ததினாலே உறுதிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலானது அவரை தேவனுடைய குமாரனாக்கவில்லை. ஏற்கனவே அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதல் அதை உறுதி செய்தது. அவ்வளவுதான். ஆரோனும் தேவனால் நியமிக்கப்பட்ட பிரதான ஆசாரியனாயிருந்தான். அந்த துளிர்த்த கோலினாலே அவனுடைய ஆசாரிய பணி உறுதிப்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலேயும் அவருடைய ஆசாரிய பணி உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. கிறிஸ்துவே நம்முடைய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவர் மனிதனாய் வந்து நம்முடைய சரீரத்தை பெற்று எல்லா வகைகளிலேயும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருந்தார். அவருடைய தெய்வீகமே அவருடைய பிரதான ஆசாரிய பணிக்கான அடித்தளம். ஆசாரியன் தேவனுக்கு முன்பாக மனிதனின் சார்பிலே செல்லுகிறவன். கிறிஸ்துவும் மனிதனான அவர் இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்திலே நமக்காக சென்றிருக்கிறார். பரலோகத்திலே இருக்கும் ஒருவர் என்னை அறிந்திருக்கிறார், என்னை புரிந்திருக்கிறார். அவரால் எனக்கு உதவி செய்ய முடியும். அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த விளக்கானது எவ்வளவு உயரம் எவ்வளவு அகலம் இருக்க வேண்டும் என்ற எந்த அளவும் கொடுக்கப்படவில்லை. ஏன்? தெய்வீகத்திற்கு நாம் அளவு குறிக்க முடியாது. தேவனுடைய குமாரனான அவரை நீங்கள் அளக்க முடியாது. நீங்கள் அவரை புரிந்து கொள்ள முடியாது. மனிதனுடைய அறிவுக்கு எட்டாதவர் அவர். இருந்தாலும் அவர் பூரணமாக மனிதனாகவும் வந்தார். அவருடைய தெய்வீகமும் அவருடைய மனுஷீகமும் ஒன்றோடொன்று குழப்பப்படவில்லை.
இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிறோம். மட்டுமல்ல, லாசருவை அவரே உயிரோடும் எழுப்பினார். பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த குத்துவிளக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. அதுவே ஆராதிக்கும் ஒரு இடம். கவனித்தீர்களா, விளக்கு தண்டானது விளக்கை ஏந்தி கொண்டிருக்கிறது. அதோடு கூட அந்த விளக்கு விளக்கு தண்டையும் அழகுபடுத்துகிறதா இருக்கிறது. விளக்கிலே ஊற்றப்படும் எண்ணெயானது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து யோவான் 14:26 இயேசு சொல்லும்பொழுது, என் நாமத்தினாலே பிதா அனுப்பப்போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று கூறுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பவரை சுற்றியே நாம் சந்திக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் காரியங்களிலிருந்து எடுத்து நமக்கு காட்டுகிறார். அது எப்படி இருக்கிறது என்றால், விளக்கு தண்டில் இருக்கிற விளக்குகள் விளக்கு தண்டின் அழகை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக வெளிப்படுத்துகிறார். எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த உலகத்திலே வந்த அவர் இன்றும் பரலோகத்திலே எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருந்தாலும் பாவிகளாய் எங்களுக்காக சிலுவையிலே மரித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஒளியிலே நாங்கள் அனுதினமும் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை புரிந்தவர்களாக அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அவருடைய அன்பையும் மீட்பையும் பெற்று அனுபவிக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய மகிமைக்கு சாட்சிகளாக வாழ அருள் புரியும். நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் பரலோகத்திலே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்றைக்கும் எங்களை அறிந்தவர், எங்களை புரிந்தவர், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய சோதனையான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நீர் எங்களுக்கு உதவி செய்ய காத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் போதுமானவராயிருந்து அவருடைய தேவைகளை சந்தித்து பலவீனங்களிலே அவர்களுக்கு பலன் கொடுத்து ஞானத்திலே குறைவுள்ளவர்களாயிருக்கிறவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து வழி தெரியாமல் திகைக்கிறவர்களுக்கு நீர் வெளிச்சமாயிருந்து நீர் கரம் பிடித்து நடத்த உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருடைய முகம் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர்தாமே காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமும் 28:8. உபாகமும் 28:8.